தேவனுடைய இரக்கத்துக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் இந்த கான்ஃபரன்ஸினுடைய கருப்பொருளாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினுடைய நோக்கமே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதான விசுவாச சகோதர சகோதரிகளை தவறான உபதேசத்திலும் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களுக்கும் எச்சரிக்கையாயிருக்கும்படி தான் அதை எழுதுகிறார். நான் இதில் ரெண்டாவது அதிகாரத்தில் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ எல்லா நிருபங்களிலேயும் இவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வருகிறார். எதை எவைகளை குறித்து என்றால், நீங்கள் கரையற்றவர்களும், 14வது வசனத்தில், பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வருகிறார். அதுல ரெண்டு பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அதனால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து என்று எச்சரித்துதான் அடுத்து எழுதுகிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அமன் என்று சொல்லி. இதோ நாம் அநேக இடங்களிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அறியாததுனால அவர்கள் மற்ற வேத வசனங்களையும் சரி இந்த வசனத்தையும் சரி புரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நமக்கோ தேவன் அவருடைய அளவில்லாத இரக்கத்தினால அருமையான நல்ல மூத்த சகோதரரை தந்து சத்தியத்தை நமக்கு மிக தெளிவாக விளங்கும்படி போதித்து வருகிற அவருடைய தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இது தேவனுடைய மகா பெரிய ஈவு. அமரமணியானவர்களே, இந்த காலத்தில் நாம் கிருபையை குறித்து கேட்டோம். கிருபைனா என்ன? இந்த வார்த்தையே அநேகம் பேர் வந்து சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. நமக்கோ தேவன் அருமையாக நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். அமரமியானவர்களே, ரட்சிப்பில் எப்படி மூன்று படிகள் இருக்கிறதோ, செய்த பாவத்திற்கு தண்டனையிலிருந்து விடுதலையாவதற்கு தேவன் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார். அப்படியாக நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டார். நம்முடைய பாவங்களையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி நீதிமான் ஆக்கிவிட்டார். அதற்கு தேவன் நம்மேல் இரக்கமாக இருந்தார். நம்முடைய எந்த கிரியை வைத்தும் அவர் செய்யவில்லை. அவது அவருடைய மகா பெரியதான இரக்கம். அதற்கு கிருபை என்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறது. எபேசியர்களின் நிருபத்தில் 2வது அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிச்சோம்னா கிருபைன்னு எழுதியிருக்கு. இந்த கிருபை என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் கிரேஸ்னு வருது. அதெல்லாமே சகோதரர் சொன்னது போல இரக்கம், தேவனுடைய தயவு, கைண்ட் வாட்டர்னஸ், மெர்சி, இப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தை கிருபை என்று இருக்கிறபடினாலே அநேகம் பேர் அந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ புதிய உடன்படிக்கையில் நாம் வந்து கிருபையில் வளர வேண்டும் என்று சொன்னால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொன்னால் எந்த கிருபை? சகோதரர் அழகா சொன்னாங்க. எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருந்து விளக்கம் சொன்னாங்க. இட்ஸ் எ ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட். அதாவது நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எபிரேயர் 12:14-15 வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணமாகும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். அப்ப பரிசுத்தமாக கூடிய அல்லது குற்றமற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் வாழ்வதற்கு தேவையான உதவி, இட்ஸ் எ ஹெல்ப் இன் டைம் ஆஃப் அவர் நீட். நம்முடைக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான உதவி, பவர் அல்லது வல்லமை, இதுதான் இந்த பரிசுத்தமாக கூடிய ப்ராசஸ்க்கு, பிகம் ஹோலி, பரிசுத்தமாக கூடிய அந்த வாழ்க்கைக்கு நமக்கு அவசியமான தேவையா இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு கிருபையிலே வளருவோமாக என்று சொல்கிறார். இப்படி நமக்கு அருமையாக தேவன் இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். ரட்சிக்குள்ளதான மூன்று படிகளை வைத்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வலிமையிலிருந்து விடுதலை, பாவனுடைய பிரசன்னத்திலிருந்து விடுதலை, ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன், இதெல்லாம் நமக்கு அருமையாய் நல்ல சகோதரர்கள் மூலமாக, நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக நமக்கு அருமையாய் சத்தியத்தை விளக்கி தந்திருக்கிறார். ஆனால் இந்த வெளிச்சம் கிடைக்காத இன்னைக்கு அநேகம் பேர் தடுமாறுகிறார். பலவிதமான துர் உபதேசங்கள். இயேசு சிலுவையை சுமந்து விட்டா நாம் சோக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு. ஒன்று ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் அந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்க முடியாது. அதே மாதிரிக்கே கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாதுன்னு எழுதியிருக்கு. ஆனால் கிரியையினால் அல்ல, உங்கள் ரட்சிப்பு கிருபையினால தானே. அதனால நீங்கள் வந்து பாவம் செய்கிறது குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் இரக்கமாக மன்னிச்சிருவார். ஆண்டவர் மிகவும் அன்புள்ள தேவன். அவர் போய் அக்கினியில் போடுவாரா மனுஷர்களை என்று சொல்லி அநேக நேரங்களில் அப்படியாக தவறான உபதேசங்கள், எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல தான் நம்ம நடப்போம். நம்ம இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் விசுவாசித்தோம் என்றால் நம்முடைய இருதயத்தில் நாம் பாவத்தை குறித்து ஒரு சீரியஸ்னல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, சௌவர் சொன்னது போல தேவ பக்தினா தன் நாவை அடக்காமல் ஒருவன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்குன்னு வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்காவிட்டால் எப்படி நம்ம நாவை அடக்க வேண்டும் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னும் அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான தேவ மனிதனை நமக்கு மாதிரியாக தந்து சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய நல்ல சகோதரரை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவங்களாக இருப்போம். அநேகம் பேர் கல்லாதவர்களாக இருக்கிறபடினால மேத எழுத்துக்களை புரட்டுகிறார்கள். புரட்டுகிறதில் வெளிச்சம் இல்லாத சகோதரர்கள் கூட விழுந்து போகிறார்கள். ஏனென்றால் நம்ம இங்கே வாசிக்கிறோம் ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரத்தில் 18 வசனத்திலிருந்து, வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேம்சி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். 20வது வசனம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, அதுதான் கிருபை, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதுள்ளதா இருக்கும். அவர்கள் ஏற்கனவே தப்பிச்சிட்டாங்க, ஆனா இப்ப தவறான உபதேசத்தினால அவர்கள் பாவத்தை அஜாக்கிரதாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் விழுந்து போகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நல்ல தேவ எச்சரிப்புக்காக நாம் நன்றியுள்ளவளா இருப்போம். அருமையானவர்களே, நான் இந்த வார்த்தையிலிருந்து மறுபடியும் கிருபைனா என்னென்ன விளக்கம் சொன்னாங்க சகோதரர், கிருபையில எப்படி வளர்றது, கிருபையில வளர்றதுனா என்ன, கிருபையிலிருந்து விழுகிறதுனா என்ன, இன்க்ரீஸ் இன் கிரேஸ்னா கம்மிங் ஷார்ட் ஆஃப் த கிரேஸ், அதாவது கிருபையை இழந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதைகளை குறித்து நான் தியானிக்கன்னு நினைக்கிறேன். முதலாவது 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பாருங்க அங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இப்போ ரெண்டு ஒன்றோடொன்று இசைந்திருக்க நம்ம பார்க்குறோம். இங்கே முதல்ல வந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அது எதனால வருதுன்னா அவரை அறிகிற அறிவினால் வளருகிறது. இப்போ சகோதரர் சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி தாழ்மையாக இருந்தார், எப்படி அன்புள்ளவராக இருந்தார், எப்படி பரிசுத்தமுள்ளவராக இருந்தார், எப்படி எதற்கெடுத்தாலும் தேவனை சார்ந்து வாழ்ந்தார், இதுதான் கிருபையில வளர்றது. அப்ப அவருடைய வாழ்க்கையிலிருந்து எதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதுகெல்லாம் நாம் கிருபையிலே வளர்வதற்கு அவசியமா இருக்கிறது. சோ இங்க நம்ம வாசிக்கிறோம் அதுக்கடுத்து 5வது வசனத்துல, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் பாருங்க. நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய கிருபையில வளர்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் இங்கே வர்றேன், இவைகள் உங்களுக்கு உண்டாக இருந்து பெருகினால், 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாக இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் கிருபையில வளர்றது. அப்ப எவைகள் உண்டாக இருந்து பெருகினால், அதைத்தான் இங்க மேல லிஸ்ட் போடுறாரு. எப்படின்னா கிருபையில வளர்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசத்துல வளர்றோம். கிருபையில வளர்றதுனா என்ன, தைரியத்துல வளர்றோம். கிருபையில வளர்றதுனா என்ன, தேவனுடைய ஞானத்துல வளர்றோம். கிருபையில வளர்றதுன்னா பொறுமையில வளர்றோம். கிருபையில வளர்றதுன்னா சகோதர சிநேகத்துல, சகோதரர் சொன்னாங்க, சகோதர இடத்துல தயவா இருக்கிறது, கைண்ட்னஸ். நம்ம அநேக நேரத்துல சத்தியத்தை அறிகிறதுல வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்று சொல்லி கடினமா இருக்கிறோம். எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்த மனிதர்கள் விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவராய் இயேசுக்கு முன்னாடி நிறுத்தினார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தார்கள். அது ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டால், கையுமையுமாக பிடிபட்டால் அவர் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. எனவே அவர்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் நிற்கிறார்கள். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி அது சரிதான், ஆனால் அவர் அந்த இடத்துல எப்படி அவர்களுக்கு பதில் சொல்கிறார் என்று சொன்னால், வாயை திறக்காமலேயே கீழே எழுதுகிறார். அவர் ஒவ்வொருடைய இருதயங்களின் காரியங்களும் வெளியரங்கமாகிறது. அவர்கள் குற்ற உணர்வுடைந்தவர்களாய் போட்டுவிட்டு, கற்களை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கும் உணர்த்தி வைத்து விட்டார், நீங்கள் இந்த பாவத்தை செய்யாதிருந்தால், யார் இந்த பாவத்தை செய்யலையோ அவங்க முதல் கல்லை எறியுங்கள் என்று சொல்லி. யாரும் அதில் தகுதியாகவே இல்லை. பாருங்க, அவர்கள் தகுதியாக இல்லை, ஆனால் மற்றவர்கள் மேல் விரல் நீட்டுவதற்கு அவர்கள் கற்களை எடுத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ஸ்திரீ மனம் திரும்புகிறாள். ஸ்திரீ அவள் ஓடி இருக்கலாம், ஓடவில்லை, இயேசு கும்பான் இருக்கிறாள். இப்பொழுது அவள் இயேசுவை அறிந்து கொண்டால் அவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை அருள்ன தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக சகோதர சோழர்களுக்கு இப்பொழுது சத்தியம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு அருமையாய் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஆனால் நமக்குள்ள ஆபத்து என்னவென்றால், வேதத்தை அறிந்த அளவுக்கு தேவனை அறியவில்லை. ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், உங்களுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, ஆயிலும் நீங்கள் என்னிடத்தில் வர மனதா இல்லை. ஏனென்றால் அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவைத்தான் காட்டுகிறது. திருமையானவர்களே, நம்ம வேதத்தை அறிந்த அளவுக்கு இயேசுவை அறியவில்லை என்று சொன்னால் நம்ம கிருபையில் வளர முடியாது. அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்தவர்களுக்கு ஒப்பாக தான் இருப்போம். இந்த ஜீவ விருட்சத்தை இயேசுவை அறியாவிட்டால் கண்டிப்பாக நம்ம கிருபையில் வளர முடியாது. ஸோ இந்த இடத்துல கிருபையில் வளருவது என்று சொன்னால் ஒவ்வொன்றாக பேதர் எழுதுகிறார், நீங்கள் திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த வாக்கு தத்தங்களே இன்னைக்கு புரட்டப்படுகிறது. வாக்கு தத்தங்கள்லாம் எதில், உலகத்தில் நம்ம வசதியாக வாழ்வதற்கும், பணக்காரராக இருப்பதற்கும், ஐஸ்வர்யவங்களாக மாறுவதற்கும், சுகபாகமாக வாழ்வதற்கும் கொடுக்கப்பட்டது போல எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறார், உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, நாலாவது வசனம், திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தான் மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் அதில் அளிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி. எதுக்காக வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் இன்னைக்கு சத்தியம் புரட்டப்படுகிறது. மேனூர்ல விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும், தைரியத்தில் வளர வேண்டும். பாருங்க, நாம் கிருபையில் ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், தானியேலுடைய புஸ்தகம் 11:32 நாம் வாசிக்கிறோம். அதனுடைய பின்பகுதியில் தானியேல் 11:32 பின்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். பாருங்க, இந்த காலங்களில் பல இடங்களில் பாடுகள், உபத்திரவங்கள், அல்லது உலக பிரகாரமான கஷ்டங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது நாம் இருதயத்தில் சோர்ந்து போகும்படி நாம் சோதிக்கப்படுகிறோம். நாம் தேவனை அறிந்திருந்தோம் என்றால், அல்லது தேவனுடைய கிருபையில் வளர்ந்திருந்தோம் என்று சொன்னால், இதுதான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். The people who know their God will display strength and take action. ஒரு இதில் இருக்கு, they will grow from strength to strength. நம்ம கிருபையில் தேவனை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையில் வளர்ந்திருப்போம். அந்த கிருபையில் வளர்ந்திருந்தால் நிச்சயமாக நமக்குள்ள தைரியம் வரும், பலனடைவோம், ஒரு காலம் சோர்ந்து போகவே மாட்டோம். இது ஒரு இட்ஸ் அ மார்க், இது ஒரு அடையாளம். நம்ம தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்திருந்தால் நம்ம திடன் கொண்டு காரியங்களை செய்வோம், சோர்ந்து போகவே மாட்டோம். நம்ம சோர்ந்து போகிறோம் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவில் வளரலை, அல்லது கிருபையில நம்ம குறையப்படுறோம்னு அர்த்தம். சரி, அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம். சகோதரர் சொன்னாங்க தேவ பக்தி, இச்சை அடக்கத்தோட தேவ பக்தி. நம்ம இச்சையை அடக்கிறதுல வளர்ந்துருப்போம். ஒரு காலத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தா நம்முடைய உணவு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல ஒரு கட்டுப்பாடு வேண்டும். தூங்குகிற காரியத்துல ஒரு கட்டுப்பாடு வேண்டும். எப்பொழுதெல்லாம் தூங்கலாம், எப்பொழுதுனாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம். அல்லது பேசுறதில்ல, நம்முடைய நாவை அடக்கிறதில்ல, நம்ம மேலவர்கள விரும்புறதெல்லாம் பேசலாம். அல்ல அல்ல, எல்லாவற்றிலையும் நாம இச்சை அடக்கமுள்ளவர்களா இருக்கணும். அப்ப அதுல வளரணும்னா இஸ் க்ரோயிங் இன் கிரேஸ், நம்ம கிருபையில வளர்றோம். இயேசு எப்படி வாழ்ந்தார், அவருடைய வார்த்தையில ஒன்று கீழே விழல. ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல தேவையில்லாத பேசியிருக்கோம். என்னவர்களே, தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் சகோதர அருமையா விளக்கம் சொன்னாங்க. கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுவது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதிருப்பது, வீண் வார்த்தைகளை பேசாதிருப்பது, மற்றவர்களை குற்றப்படுத்துவது, புறங்கூறுவது, அல்லது கடினமாக பேசுவது. தேவன் எனக்கு இந்த பகுதியில் அதிகமாய் உதவி செய்கிறார். அமர்மையானவர்களே, நான் மோசமான நபர், என் நாவினால ஷார்ப்பாக குற்றப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். நான் தேவனுடைய இரக்கத்தினால அது பாவம் என்று எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் மனம் திரும்பியிருக்கிறேன், மனம் திரும்புகிறேன். இப்படிதான் அருமையானவர்களே, நாம் சத்தியத்தை அறிய அறிவ, நாம் தேவனை அறிய அறிய, வெறுமனே சத்தியத்தை மட்டும் அறிந்திருந்தால் அது அந்த வார்த்தை நம்ம இடத்துல மாம்சமாகாது. அது வெறும் நன்மை தீமையை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்து, ஆண்டவர் சொன்னார் நன்மை தீமையை அறியத்திய மரத்தின் கனியை புசித்தால் சாவீர்கள் என்று சொல்லி. அப்ப ஆண்டவரை அறிந்து கொள்வது என்னன்னா, அவரிடத்தில் இருந்ததான அன்பு, அவருடைய அன்பில வளருகிறோம் என்று சொன்னால், அவர் எப்படி அன்புள்ள அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருக்கையிலே தேவன் அன்பு கூர்ந்தார், நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். அப்ப அவருடைய அன்பிலே வளர்றதுன்னா, அவரை போல பரிசுத்த ஆவியினால நாமும் அன்பில நிறைந்து மற்றவரிடத்துல அன்பு காட்டுறது, மன்னிக்கிறது, இரக்கமுள்ளவர்களா இருக்கிறது. சகோதரர் சொன்னது போல, வி ஹாவ் டு பி சிவியர் வித் தோஸ் ஹூ ஆர் அன்காட்லி. தேவ பக்தி இல்லாம தங்களுடைய இச்சைகளின்படி வாழ்கிறவரிடத்துல நாம் கண்டிப்புடன் தான் நடக்க வேண்டும். அதே சமயத்துல அறியாமல் தவறு செய்கிறவர்கள் அவர்களிடத்தில் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். தவறு செய்கிறது தவறு, தெரிந்தே வேண்டுமென்றே செய்கிறது, டெலிபரேட்லி அண்ட் டெஃபியன்ட்லி, துணிகரமாக செய்கிறது, அவர்களிடத்தில் நாம் கண்டிப்பாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஏழை, அவள் என்ன காரணத்தினால் அப்படிப்பட்டதான நிர்பந்தத்துக்கு ஆளானாலோ தெரியாது, அவரிடத்தில் இரக்கமாக இருக்கிறார். இரக்கமாயிருந்து மன்னித்தேன் போய் என்று மட்டும் சொல்லவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். எனவே அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார். இன்னைக்கு அநேகம் பேர் வந்து இரக்கமா இருக்கு தெரியுது, ஆனா சத்தியத்தை சொல்லாமல் விட்டு விடுகிறார். இரக்கம் இரக்கம் என்று சொல்லி இன்னொரு ரெண்டுக்கு போயிடுறது, அன்பு அன்பு என்று சொல்லி இன்னொரு ரெண்டுக்கு போயிடுறது, சத்தியத்தை விட்டுறது, அல்லது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அன்பை விட்டு விடுவது. இரண்டுக்கும் ஒரு பேலன்ஸ், அதை ஆண்டவரிடத்துல பார்க்கிறோம். கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இருந்தார். தேவாலயத்தில் அது வியாபார ஸ்தலம் ஆக்கின பொழுது அவர் சாட்டை எடுத்து அடித்து துரத்தினார். அப்பொழுது அநேகம் பேர் சொல்லியிருப்பார்கள், இவர் என்ன இயேசு இப்படி ஒரு ரொம்ப ரஃபாக டீல் பண்ணுறாரு கூட நினச்சிருப்பாங்க, கடினமாக சாட்டை எடுத்தெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு என்று கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே கிடையாது. தேவனுடைய வீட்டை வியாபார ஸ்தலம் ஆக்கின பொழுது, கள்ளர் குகை ஆக்கின பொழுது அவர் மிகவும் கடினமாகத்தான் நடந்து கொண்டார். அதுதான் நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதே சமயத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவரிடத்தில் இரக்கமாக இருந்தார். ஏனென்றால் அவள் வேண்டுமென்று அதை செய்யவில்லை. எனவே அருமையானவர்களே, இப்படி தான் ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர வளர நாம் கிருபையிலே வளருவோம். எனவே நாம் கிருபையிலே வளருவது என்று சொன்னால் தாழ்மையிலே வளருவது. ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாழ்மையிலவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால தான் சகோதரர் சொல்வார், இது வந்து கண்டிஷனல் அல்லது மெரிட், அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்கிறாங்களே அது வந்து இரக்கம். அது வந்து நம்ம பாவம் மன்னிப்பு பெறும் பொழுது தேவன் இரக்கமாக இருந்து மன்னிக்கிறார். நம்முடைய கிரியை பார்த்தல்ல முழுவதுமாக அவருடைய இரக்கம். ஆனால் புதிய இடம்பிடிக்கையில் பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். இரக்கம்னா எப்படின்னா, அந்த சமயத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் தேவனிடத்திலிருந்து. சகோதரர் சொன்னது போல கொடைக்கு கீழே இருந்தால் மழை மேலே விழாதுன்னு சொன்னது போல நாம் நிச்சயமா தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:50-52 வாசித்தோம்னா அவர் தேவனுடைய கிருபையிலையும் வளர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் எப்படி வளர்ந்தார், அவர் வளர்ந்ததுனால எப்படி அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் 2 நான் வாசிக்கிறேன், 50 தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதாவது என் பிதாவுக்கு இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. பின்பு அவர்களுடனே போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கடுத்து 52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார். ஆங்கிலத்தில் அதே வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசிச்சோம்னு சொன்னோம்னா, அண்ட் ஜீசஸ் கெப்ட் இன்க்ரீசிங் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டாச்சூர் அண்ட் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன். அண்டு அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுனாக்கும், அண்டு அப்படின்னா முதல் வார்த்தைக்கு ரெண்டாவது வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. முதல்ல உள்ள வசனத்தில் என்ன எழுதியிருக்கு, அவர் போய் அவர்களுக்கு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ரெண்டாவது இங்கே எழுதியிருக்கோம் அண்டு அப்படின்னா யாரெல்லாம் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கீழ்ப்படிவார்கள். தேவனுடைய கிருபையில் வளர்ந்தோம் என்று சொன்னால் தாழ்மையாக இருப்போம், தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் கிருபை பெருகும். தாழ்மையாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து இங்கே தேவ கிருபையிலும் விருத்தி அடைந்தார். எப்படி விருத்தி அடைந்தார், அவர் போய் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் தேவ கிருபையில் வளர வளர அவர்கள் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். என்னவர்களே, நாம் இன்னொரு பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையில் வளரவும் முடியும். தேவனுடைய கிருபையில் வளர்றதுன்னா என்னென்னா நான் சொன்னது மாதிரி விசுவாசத்தில் வளர்றது, தைரியத்தில் வளர்றது, தேவனுடைய ஞானத்தில் வளர்றது, கீழ்ப்படிதலில் வளர்றது, தாழ்மையில் வளர்றது, அன்பில் வளர்றது, சகோதர ஸ்நேகத்தில் வளர்றது, பொறுமையில் வளர்றது, இது எல்லாம் தான் தேவனுடைய கிருபையில் வளர். தேவனுடைய கிருபை இருந்தால் தான் இதில் எல்லாம் வளர முடியும். தேவனுடைய கிருபையில் வளர்றோங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம வளருவோம். அதே மாதிரி தேவ பக்தியில் வளரோம்னா நம்முடைய வார்த்தைகளை நாம் கையாளக்கூடிய விதத்தில் வளர்ச்சி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் இச்சி அடக்கத்தோடு கூட தன்னடக்கத்தோடு இருப்பது, இதெல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு அடையாளங்கள். அதே சமயத்தில் கிருபையிலிருந்து விலகவும் முடியும். எபிரேயர்களின் நிருபம் 12:15 எபிரேயர் 12:15 சகோதர பாரத்தோடு கூட சொன்னாங்க, சிலரை நான் புத்தி சொன்ன பொழுது அவர்கள் விசனமடைந்து கிருபையிலிருந்து விழுந்து விட்டார்கள்னு சொன்னி. இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எபிரேயர்கள் நிருபத்தில் 12 சிட்சையை குறித்து அங்கே பேசுகிறார். எந்த சிட்சையும், 11 எந்த சிட்சையும் என்று சொல்லி தான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து வந்து சிட்சிக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து 14 பின்பகுதியில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லிட்டு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, முதல்ல சொன்னேன் கிருபையில் வளரவும் முடியும், கிருபையை இழந்து போக முடியும். கிருபையில் வளர்றதுன்னா கிருபை வளர்வதல்ல, தேவனுடைய அன்பு ஒரே மாதிரி தான் இருக்குது, அவருடைய இறக்கம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்குது. சகோதரர் சொன்னது போல தேவன் கிருபையை பொழுகிறார் என்று சொன்னால் பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி நிறைய நிற்கும். எவ்வளவுக்கோ தாழ்மையாக இருக்குமோ அவ்வளவுக்கு அளவு கிருபையில் நம்ம தான் வளர்றோம். எவ்வளவுக்களவு நம்ம தாழ்வையில் வளர்றோமோ, அதாவது எவ்வளவுக்களவு நம்ம இடம் பள்ளமாக இருக்கோ அவ்வளவுக்களவு தண்ணி அதிகமாக நிற்கும். மழை ஒரே மாதிரி தான் எல்லா நிலங்களையும் பொழிகிறது. அதே மாதிரி தான் நாம் கிருபையில் வளர்றோமே ஒழிய தேவனுடைய கிருபை எப்பொழுதும் சஃபிசியன்ட் அப்படி தான் இருக்கு. நம்ம 2 Corinthians 12:9 வாசிக்கிறோம், மை கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட், போதுமான அளவுக்கு கிருபை அவரிடத்துல இருக்கு. நாம கிருபையில் வளரணும்னா நம்ம அவ்வளவுக்கவ்வளவு தாழ்த்தி எல்லா காரியங்களையும் நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நம்ம வாசிக்கிறோம் கிருபை இழந்து போக முடியும் என்று. எப்பொழுது இழந்து போக முடியும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால். என்னுடைய வேதாகமத்தில் பீப்புள் ஸ்டடி பைபிள் வச்சிருக்கேன், அதில் அந்த 12:15 உள்ள ஃபுட்நோட்டை வாசித்தோம்னா எனக்கு அது வெளிச்சமாக இருந்துச்சு. அதனால் நான் உங்களிடத்துல நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 12:15 அதாவது நம்ம யாராவது கொஞ்சம் கடிந்து உண்டு அன்பின் நிமித்தம் புத்தி சொல்லும் பொழுது நாம் வந்து இருதயத்தில் விசனம் அடைகிறது, அல்லது நாம் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறோம், தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம், அல்லது சபையில உன்னை எதிர்பார்க்கிறோம், கிடைக்கல, டிசப்பாயின்ட்மெண்ட். சபையில் உள்ள மூத்த சகோதரர்களிடத்தில் நம்மளுடைய ஏதாவது பொறுப்பு கொடுப்பான்னு நினைக்கிறோம், அல்லது நம்ம மெச்சு கொள்வார் நினைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்கலைன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து சம் கிரட்ஜஸ், அதாவது நமக்குள்ள வந்து ஒரு ஏமாற்றம், நம்முடைய ஏமாற்றமோ அல்லது அவர்கள் நமக்கு புத்தி சொன்னதுனால கடிந்து கொண்டதுனால ஒரு விசனமோ நமக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சிலுவையில் அரைந்து ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த கசப்பான வேர் முளைத்தெலும்பாதபடிக்கு அதை உடனே வெட்டி விடலைன்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பு உள்ளுக்குள்ளேயே பெருகி அது மற்ற சகோதரிடத்திலையும் அந்த கசப்பின் வேர் முளைத்தெலும்பி அநேகரை தீட்டுப்படுத்தி விடும். இப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை இழந்து விடுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால். அதுக்கு மேல அன்னைக்கு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. அப்ப கசப்பு வரும் பொழுது நம்ம தேவனுடைய கிருபையை இழந்து விடுவோம். உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து ஏமாற்றத்தோடு தோல்வியோடு விசனம் அடையும் போது இழந்து விடுவோம். யூதாஸ் அப்படித்தான். மத்தியெழுதின சுவிசேஷம் 26:8-14 பார்த்து பார்த்தோம்னா அவர்கள் அந்த ஸ்ரீ வந்து வெளியேற பெற்ற தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றும் பொழுது அந்த ஸ்ரீயை தொந்தரவு பண்ணுகிறார்கள், அவர்களிடத்துல போய் கடிந்து கொள்கிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய வெளியேறப்பட்ட தைலத்தை நீ இப்படி வீணாக்கின, ஏன் அவருடைய தலையில போய் ஊத்தின, இதை விற்று தரித்திர கொடுத்திருக்காமே என்று அந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஹி கேம் இன் டிஃபென்ஸ் ஆஃப் தட் உமன், அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு அவர் சொல்கிறார் அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அதுவே யூதாசுக்கு விசனமாக இருந்தது. நாங்கள் சொல்லி ஆலோசனை இவர் கேட்கவில்லை என்று சொல்லி நான் போய் அவரை காட்டுக் கொடுக்கிறேன், எனக்கு என்ன தெரியல என்று சொன்னார். அப்ப விசனம் அடைகிறது, ஏமாற்றம் அடைகிறது. நமக்கு புத்தி சொல்லும் பொழுது அவர் பொதுவாக தான் சொன்னார், தனியா சொல்ல, ஆனாலும் அது ஒரு விசனமாக இருந்தது. கிருபையிலிருந்து இழந்து விட்டார். 2 பேதுரு 2:19 நம்ம வாசிக்கிறோம். நாம் வந்து நாமே ஒரு காரியத்துல தேராம இருந்து மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது சகோதர அடிக்கடி சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு காலத்துல வந்து சத்தியத்தை நாம் அறிவுபூர்வமாக அறிந்து பேசியிருக்கிறேன், ஆனால் சகோதரர் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையிலிருந்து பேசுங்க, நீங்க எதுல தேரலையோ அதை மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவதனால நான் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்ன இங்க வாசிக்கிறோம், இங்க 19 2 பேதுரு 2:19 தாங்களே கேட்டுக்கு அடிமையிலாயிருந்து மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக நாம் எப்பொழுதும் தேராத காரியத்தை, நாம் கீழ்படியாத காரியத்தை அட்லீஸ்ட் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை, பிரயாசப்படாமலே மற்றவர்களிடத்துல கடினமான காரியத்தை பேசும் பொழுது நாம கிருபையிலிருந்து விழுந்து போய் விடுவோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் நம்ம பப்ளிக்ல வெளியில செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதிகமாகி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கும் ஜபிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்காத பொழுது நாம தேவனுடைய கிருபையில வளர முடியாம போயிடுது. அருமையானவர்களே, அநேக காரியங்களில் இப்படி தேவனுடைய கிருபையை நாம் இழந்து விட முடியும். தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாமல் புரட்டி விட முடியும். தேவ வசனத்தை, வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேத வசனம் கிடைக்காத பஞ்சம். ஆமோஸ்ல வாசிக்கிறது போல சில இடங்கள்ல வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் கடைசி காலத்துல நம்ம பேதுரு 2 வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் குறித்து எழுதுகிறார். அவர்கள் காம விகாரம் நடத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், ஏனால கண்களின் இச்சை அடக்கம் இல்லை, பண ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள், பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆக இப்படி பண ஆசை உள்ளவர்கள், காம விகாரம் உள்ளவர்கள், இருமாப்பா உள்ளவர்கள், இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பவர்கள், இவர்களால் வேத புரட்டர்கள் பெருகி விடுவார்கள். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டதான வஞ்சகனிக்கு நிறைய இருக்கு. செழுமையின் உபதேசம், தேவனுடைய அன்பை குறித்தே பேசுவாங்க, கிருபையை குறித்தே பேசுவாங்க, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிகிறது குறித்து பேச மாட்டாங்க. மனம் திரும்புதலை குறித்து கொஞ்சம் கூட பேசுறதே இல்லை, ஏன்னா அவங்க விசனம் அடைந்து கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? மனிதர்கள் விரும்புகிறதை பேசுகிறவர்கள், அவர்களுக்கு மனசுல கிளுகிழு பூண்டுவதற்காக பேசுகிறவர்கள், தங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் என்று பேசுகிறவர்கள், தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்திரம் பேசுகிறவர்கள், தேவனை பிரியப்படுத்தும்படி பேசுகிறவர்கள், மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார்களே, அவர்கள் தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். அவர்கள் மகிமையை மனிதர்களிடத்தை விரும்ப மாட்டார்கள், அதை அங்கீகாரத்தை விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்தால் பாதுகாப்பா இருப்போம். அப்படிப்பட்டவர்களா இல்லாமல் மோசம் போவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்துல வேத புரட்டர்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கை வைக்க வேண்டும். அதுதான் பேதுரு இதை எழுதின நிருபத்தினுடைய நோக்கம். நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையும் அதன் விளைவாக வந்ததுதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி காலத்தில் நாம் எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாய் தாழ்மையாக இருந்து தேவனுடைய கிருபையிலே பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.